இஸ்லாமிய, கிறிஸ்தவ, யூத, பௌத்த, இந்து மதத்தை சார்ந்தவர்கள் நெருங்கிய உறவினரிடையேயான திருமணங்கள் செய்வது மனித வரலாற்றில் தொன்று தொற்று நிகழ்ந்து வருகின்ற ஒரு விடயம். பேர்த்தில் உள்ள மேடாக் பல்கலைக்கழக மரபுஇயல் ஜெனட்டிசிஸ்ட் பேராசிரியர் அலன் பிட்டில்ஸ் நெருங்கிய உறவினரிடையே நிகழும் திருமணங்களில் 80 விழுக்காடு முதல் சந்ததி மைத்துனர்களிடையேயே, அதாவது ஃபிஸ்கசின்கள் இடையேயே நிகழ்வதாக கூறுகிறார். தென்னிந்தியாவில் மாமன் மருமகள் திருமணம் பரவலாக நிகழ்கிறது ஒன்று என்கிறார். பொதுவான தவறான கருத்தைப் போல அல்லாது, இவ்வாறான திருமணங்கள் சட்டத்தால் அனுமதிக்கப்பட்டவையேயாகும். முதல் சந்ததி மைத்துனர்களிடையில் மாமனுக்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் மருமகனுக்கும் இடையேயான திருமணங்களை சட்டபூர்வமானவை என்று ஆஸ்திரேலிய சட்டம் ஏற்றுக்கொள்கிறது. இவ்வாறான நெருங்கிய உறவினர் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் ஏதாவது குறைபாடுடன் பிறக்கக்கூடும் என்ற தேவையில்லாத பயம்தான் இப்படியான சந்தேகங்களுக்கு காரணமாக அமைகிறது. உண்மையில் பிறவி குறைபாடுகளும் பிரசவத்தின் போது குழந்தை இறப்பும் மற்றவர்களை விட சிறிது கூடுதலாக இருந்தாலும் மிகைப்படுத்தப்படுவது போல் ஆபத்தான அளவிற்கு அதிகமில்லை என்கிறார் பேராசிரியர் அலன் பிட்டில்ஸ்.
It's an overall population figure. It's statistically significant because we're talking about large numbers. But in actual fact, in many of the developing countries of the world, really the excess death rates and the excess rates of ill health are well within acceptable boundaries, and probably much less than that caused by poor socioeconomic circumstances or other non-genetic factors.
Israel உள்ள Tel Aviv பல்கலைக்கழக மரபுஇயல் பேராசிரியர் ஓஹாட் பெர்க் அவர்களோ, ஆராய்ச்சிகள் கூறுவதை விட நெருங்கிய உறவினரிடையேயான குழந்தைகள் மரபணு பாதிப்புக்கு உள்ளாகின்றன என்கிறார். காட்டா இன் தலைநகரான டோஹாவில் நிகழ்ந்த கருத்தரங்கொன்றில் பங்கு கொண்ட இவர், இந்த பிராந்தியத்தில் இது ஒரு முக்கிய பிரச்சினை என்று கருத்தும் தெரிவித்தார். நெருங்கிய உறவினரிடையேயான திருமணங்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்ற விவாதத்தை முன்வைத்த இவர், இந்த திருமணங்களால் ஏற்படும் பக்க விளைவுகள் உண்மையானதும் பாரதூரமானதும் என்று வாதித்தார்.
I have been dealing with Arab Bedouin genetics for a decade on a daily clinical basis. And what you see is specific diseases for families that have much higher percentages than textbooks. And it's not I marry for the first time my first cousin. It's very different. This is inbreeding for generations. It's not a first time cousin marrying a cousin.
நெருங்கிய உறவினரிடையேயான திருமணங்கள் அதிகளவில் ஆபிரிக்க கண்டத்தின் வடபகுதி நாடுகளிலும், மத்திய கிழக்காசிய நாடுகளிலும் மற்றும் ஆசிய நாடுகளிலும் அதிக அளவில் நடக்கின்றன. இந்த பிராந்தியங்கள் பரவலாக இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவை. அது தவிர குரானில் நெருங்கிய உறவினரிடையேயான திருமணங்களுக்கு தடை விதிக்கப்படவில்லை. ஆனால் இந்த திருமணங்கள் பொருளாதார நோக்கங்களுக்காகவே நிகழ்கின்றன, மதசார்பற்றவை என்கிறார் பேராசிரியர் அலன் பிட்டில்ஸ்.
Put yourself in the position of couples in countries like Pakistan or the Middle East or Central Asia, countries where there isn't necessarily a strong central government, but there is a tradition of people marrying within the clan and within the tribe, or in India within the caste. And so many people take it one step further and marry within the family because they think by so doing you strengthen the family, it's socially very acceptable and it's economically very successful.
Doha விவாதத்தில் பங்கு கொண்ட பிரித்தானிய கலாச்சார வர்ணனையாளர் சஃப்ராஸ் மன்சூர், இந்த வழக்கம் தெற்கு ஆசியாவிலிருந்து பிரித்தானியாவுக்கு குடியேறியவரிடையே இன்னும் தொடர்கிறது என்கிறார். அது இரண்டாவது மூன்றாவது சந்ததியினரிடையேயும் தொடர்கிறது. புலம்பெயர்ந்த ஒருவர் அல்லது அவருடைய மகன் சொந்த ஊரில் பெண்ணெடுப்பது பரவலான பழக்கம். அப்படி பெண்ணெடுக்கும் போது அந்த பெண் நெருங்கிய உறவினராக இருப்பது இயல்பு. ஏழ்மை என்ற காரணத்தை கருத்தில் கொள்ளாது குழந்தைகளை கணக்கிலெடுக்கும் போது மரபியல் பிரச்சினைகள் தெளிவாக தெரியும் என்கிறார் மன்சூர். நெருங்கிய உறவினரிடையேயான திருமணங்கள் சமூக பிரச்சினைகளை பூதாகரப்படுத்துகிறது என்றும், கலாச்சார பாரம்பரியங்களை காரணங்காட்டி தேவையில்லாத ஒரு நடைமுறையை தொடர வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார்.
This is not a situation where two people fall in love and they just happen to be cousins. These marriages are arranged by families who want to keep wealth and property in the family, or it's a way of getting people into Britain, as in the country of my story. They've got nothing to do with people getting married and everything to do with pleasing others. I think societies are healthier when all communities mix and integrate. The more families marry within each other, the less chance of creating an integrated society.
வளர்ந்த நாடுகளுக்கு மக்கள் புலம்பெயரும்போது பொருளாதார நோக்கங்களுடன் செயல்படும் நெருங்கிய உறவினரிடையான திருமணங்களின் எண்ணிக்கை குறையும் என்று அவர் வாதிடுகிறார். ஒரு சமுதாய குழுவிற்குள்ளே நடக்கும் திருமணங்களின் எண்ணிக்கை பற்றி ஆய்வு செய்துள்ள அமெரிக்காவின் யூனிவர்சிட்டி ஆஃப் கெனட்டிகட்டின் பொருளியல் துறை பேராசிரியர் டெலியா ஃபட்டாடோ, தமது இனக்குழுவிற்கு வெளியே திருமணம் செய்பவர்கள் பொருளாதார ரீதியாக பயனடைவார்கள் என்ற வாதத்தை முன்வைக்கிறார்.
I do find that immigrants that marry outside of their ethnic groups actually tend to have better employment rates. Other research actually research done using Australian data has found that immigrants that marry natives tend to have higher wages than the immigrants that marry within their own ethnicity.
ஆனால் பொருளாதாரம் தவிர்ந்த பல காரணிகள் யார் யாரை திருமணம் செய்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கிறது. இதில் கலாச்சார, மொழி, இன, பாரம்பரியங்கள் மிகவும் முக்கியமானவை. ஆஸ்திரேலியாவில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நெருங்கிய உறவினரிடையே திருமணமானவர்கள் அல்லது அப்படியான திருமணங்களால் உருவான சந்ததியினர் என்கிறார் அலன் பிட்டில்ஸ். புள்ளி விபர அடிப்படையில் வேறு குழுக்களுக்கும் நெருங்கிய உறவினரிடையே திருமணமானவர்களின் சந்ததியினருக்கும் இடையில் மருத்துவ பிரச்சினைகளில் எண்ணிக்கையில் அதிக வித்தியாசம் இல்லாவிட்டாலும் மரபியல் நோய்கள் இவர்களிடம் அதிகளவில் காணப்படுவதை வைத்தியசாலைகள் அவதானிப்பதாக குறிப்பிடுகிறார். நெருங்கிய உறவினரிடையே திருமணமானவர்களை தண்டிப்பதை விட இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை குறைப்பதற்கான கொள்கை வழிமுறைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிறார் பேராசிரியர் பிட்டில்ஸ்.
I think what we've got to do is try to discover, say, at antenatal clinics, who are the families who are genuinely at risk. The vast majority, well over 90% of children of consanguineous, even first cousin marriages, will be as healthy as any other children. But it's the small minority of families that you want to concentrate on, provide them, if at all possible, with premarital counseling. If they decide that they won't go for that, they'll go back and they'll marry someone from the country of origin. Then you want to persuade them that they should come before they decide on a pregnancy, that they also should have that pregnancy monitored.